சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 63 கொள்ளை தலைவன் அறையில் செங்கடல் கலப்பதன் காரணமாக எரித்திரிய சிவப்பு கடல் என்று யவனர்களாலும் முத்துக்களும் மற்றும் விலைமதிக்க முடியாத ஆபரண கற்கள் கிடைத்து வந்ததன் விளைவாக ரத்னாகாரம் என்று பாரத நாட்டவராலும் அழைக்கப்பட்டு வந்த மேற்கு சமுத்திரத்தின் நடுவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கொள்ளை கப்பலில் விவரிக்க முடியாத விபரீத காற்று சப்தங்கள் மட்டும் நிறைந்ததால் மிக பயங்கரமாக தெரிந்த அந்த நடுநிசையில் மரக்களத்தின் பக்க பலகையில் சாய்ந்து கொண்டே ஹிப்பால சொன்ன ரகசியத்தை கேட்டதும் ஆச்சரியமும் ஆத்திரமும் ஒருங்கே அடைந்த இளம் சொழியின் மனம் மீண்டும் தமிழகத்தை நோக்கி கப்பலுக்கு நேர் எதிர்த்திக்கில் ஓட ஆரம்பிக்கவே படைத்தலைவனிடமிருந்து உள்ள குமுறலை குறிக்கும் பெருமூச்சொன்று வெளிவந்தது. உள்ளத்தே அத்தனை குமுறல் இருந்ததால்தான் என்றும் தடைபடாத அவன் நாவும் தடைபட்டு சொல்ல முயன்ற சொற்களை சொல்ல திராணி இல்லாது ஆகவே என்ற ஒற்றை சொல்லோடு நிறுத்திவிட்டது. நாவு தடைபட்டதாலும் புத்தி தடைப்பட்டதன் விளைவாக படைத்தலைவன் புத்தி இந்த ஆபத்திலிருந்து தமிழகத்தை காப்பது எப்படி என்ற நினைப்பில் நினைக்க ஆரம்பித்தது அன்றி அதற்கான மார்க்கங்களை வகுக்கவும் தொடங்கியது. இப்படி தன் மனம் சொந்த நாட்டின் பக்கம் இழுபட தொடங்கியதும் நாமோ கொள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், அது மட்டுமா, பிற நாடு நோக்கியும் ஓடுகிறோம், இந்த நிலையில் தமிழகத்தை காக்க திட்டம் வகிக்கிறோமே, இது விந்தைதான் என்று சில வினாடிகள் தன்னை தானே உள்ளூர கேலி செய்து கொண்ட சோழர் படை உப தலைவன் தமிழகத்தை காக்க வேண்டியது முக்கியம், அதற்கு நான் அங்கு செல்ல வேண்டியது முக்கியம், அதற்காக திட்டங்களை வகுப்பதுதான் நியாயம், அதில் கஷ்டம் எத்தனை இருந்தாலும் சமாளிக்க வேண்டியது என் கடமை என்று தனக்கு தானே கட்டளையையும் மீட்டுக் கொண்டதால் ஹிப்பாலஸ் சொன்ன செய்தியை பற்றி மீண்டும் விவாதிக்கவும் தொடங்கி, அப்படியானால் ஹிப்பாலஸ், இந்த கொள்ளை தலைவனுக்கு டைபீரியஸ் நன்றாக தெரியும் என்று சொல்கின்றாய், இது விந்தையா இல்லையா என்று கேட்டான்.
இதில் விந்தை ஏதும் இல்லை பிரபோ, யவனர் கடற்படை தலைவனை அறியாதவர்கள் யவன நாட்டில் யாருமே இல்லை
என்று மெல்ல பதில் சொன்னான் ஹிப்பாலஸ். யவன நாட்டில் எல்லோரும் அறிந்திருப்பது இயற்கை ஹிப்பாலஸ், ஆனால் இந்த எரித்திரிய கடல் பிராந்தியத்தில் எகிப்து நாட்டில் உள்ள எல்லோருக்கும் எப்படி தெரியும்? கொள்ளை தலைவனிடம் இருப்பவர்கள் ஒன்று எகிப்தியர் அல்லது அரபியர், இவர்கள் டைபீரியஸை எப்படி அறிந்திருக்க முடியும் என்று சந்தேகத்தோடு மீண்டும் ஒரு கேள்வியை தொடுத்தான் படை தலைவன்.
பிரபோ, எகிப்தின் சரித்திரம் தெரியாததால் நீங்கள் இப்படி பேசுகின்றீர்கள். எகிப்தில் 3 பேரரசுகள் எழுந்திருக்கின்றன. முதலில் அங்கு எகிப்திய பேரரசு இருந்தது, பிறகு அலெக்சாண்டரின் யுகம் துவங்கியது. அலெக்சாண்டரை பற்றித்தான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்களே
என்று பழைய வரலாற்றில் புகுந்த ஹிப்பாலஸ் தீர்க்காலோசனையில் ஆழ்ந்தார். ஹிப்பாலஸின் பேச்சு இளம் சழியனுக்கும் விசித்திரமாக இருந்தது. நாம் இருக்கும் நிலைக்கும் இப்பொழுது மாண்டு போன அலெக்சாண்டருக்கும் என்ன சம்பந்தம் என்று உள்ளூரை யோசித்துக் கொண்டானாலும் அதை வெளிக்காட்டாமல், ஆமாம் ஹிப்பாலஸ், அலெக்சாண்டர் என்ற யவன மன்னரை பற்றி பாரத நாடு முழுவதும் அறியும். பாரத நாட்டுக்கே அவன் படையெடுத்து வந்து வடநாட்டு மன்னன் ஒருவனையும் வெற்றி கொண்டான், அது பழங்கதை அல்லவா என்றான் ஹிப்பாலஸ்.
ஆமாம், பழங்கதைதான் பிரபு, ஆனால் பழங்கதைகள் எப்படி புது வாழ்வை பாதிக்கின்றன பாருங்கள். அலெக்சாண்டரின் காலத்திலேயே வலுத்த கிரேக்கர்களின் ஆதிக்கம் அவர் காலத்துக்கு பின்பு இன்னும் வலுவடைந்தது. எகிப்தில் எகிப்தியர் ஆதிக்கம் குலைந்தது. லாக்கஸ் என்பவன் மகனான தாலேமே என்பவன் அலெக்சாண்டர் பெயரால் அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்தை அமைத்து யவன அரசு ஒன்றையும் எகிப்தில் நிறுவினான். எகிப்தில் எகிப்தியர்கள் அடிமைகளாயினர். கிரேக்கர்கள் பெரும் பட்டணங்களை நிறுவினார்கள். கிரேக்க ரதங்கள் எகிப்து முழுவதுமே பறக்க தொடங்கின. கிரேக்கர்கள் பெரும்பான்மையாக எகிப்தில் வாழத் தொடங்கினார்கள். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவே எகிப்து ஆயிற்று. அதன் விளைவாகத்தான் எகிப்திற்கும் தமிழகத்திற்கும் வர்த்தகம் ஏற்பட்டது என்று சற்று நிறுத்தினார்.
எகிப்து கிரேக்க நாட்டின் பகுதியானதற்கும் தமிழகத்தோடு வர்த்தகம் துவங்கியதற்கும் என்ன சம்பந்தம் ஹிப்பாலஸ் என்று கேட்டான் இளம் சொழியன். வர்த்தகத்தை கிழக்கு நாடுகள் வரை விஸ்தரிக்க முதன் முதலில் முயன்றவன் தாலிமை என்ற யவன அரசன்தான். அன்று அவன் ஆரம்பித்து வைத்த பணியை தான் பிற்கால தாலிமை வம்ச அரசர்கள் தொடர்ந்தார்கள். கிறிஸ்து அவதாரம் செய்வதற்கு 300 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை இது. கிறிஸ்து பிறப்பதற்கு 100 வருடங்கள் முன்பாக சீனித்துவிட்ட தாலைமையின் பேரரசு கடைசி நாட்களிலும் தமிழகத்து கப்பல் வழியை தேடியது. தேடி ஒரு பாதையையும் வகுத்தது. பிறகு எகிப்தில் கிரேக்க பேரரசு மறைந்து ரோம பேரரசு தலையெடுத்தது. இப்படி எகிப்து கிரேக்க ரோம பேரரசுகள் மாறி மாறி எழுந்து கிழக்கு நாட்டு வர்த்தகத்தில் சிரத்தை காட்டியதாலும் கிரேக்க பேரரசின் பிரதான முயற்சியாலும் கிரேக்க மாலுமியான ஹிப்பாலஸ் என்ற யவனனின் துணிகர செயலாலுமே இன்று தமிழகத்துக்கும் எகிப்திற்கும் எரித்திரிய கடலில் கப்பல் பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கிரேக்கர்களை பற்றிய விவரங்களை எரித்திரிய கடற்பகுதிகளில் தெரியும் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே மாபெரும் யவன கடற்படை தலைவனான டைபீரியஸை பற்றி அந்த கொள்ளை தலைவன் அறிந்திருப்பதில் வியப்பில்லை. உங்கள் அழிவில் டைபீரியஸிற்கு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததால் இவன் மீண்டும் உங்களை தமிழகம் கொண்டு செல்ல எண்ணுவதில் ஆச்சரியமில்லை. டைபீரியஸ் பணத்தை அள்ளி வீசக்கூடியவன் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்று விளக்கினான் ஹிப்பாலஸ். என் அழிவை டைபீரியஸ் நாடு என்றான் என்பதை அத்தனை திட்டமாக இவன் அறிவானா என்று கேட்டான் இளம் சழியான். கொள்ளை கப்பல்கள் தமிழகத்தின் மேற்கு கரையில் உள்ள விஜய துர்க்கத்தில் தங்குவது உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டார். தெரியும், விஜய துர்க்கத்தை தான் யவனர்கள் பைசாண்டியம் என்று அழைக்கின்றார்கள். அங்கு இப்பொழுது யவனர்கள் வசிக்கின்றார்கள் என்றான் இளம் சழியன். அந்த ஊர் வரையில் சேர மன்னன் பறையறிவித்திருக்கின்றானாம். உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 20,000 பொற்காசுகள் தருவதாக என்றான் ஹிப்பாலஸ். அப்படியா சொன்னான் இந்த கொள்ளை தலைவன் என்றான் இளம் சழியன். ஆமாம் பிரபு, நான் தான் ஒட்டி கேட்டேனே. நீங்கள் சேர நாட்டின் சமண விகாரத்தில் இருந்து தப்பியதுமே இருங்கோவில் உங்களை உறையூரில் சிறையெடுக்க முயன்றான். அதுவும் முடியாமற் போகவே உங்களை பிடித்துக் கொடுப்போருக்கு 20,000 பொற்காசுகள் அளிப்பதாக பறையறிவிக்கச் செய்திருக்கின்றான். இதற்கு டைபீரியஸும் உடந்தையாயிருக்கின்றான் என்றான் ஹிப்பாலஸ். அப்படியா என்றான் இளம் சழியன் ஆச்சரியத்தோடு. ஆமாம், தங்களை டைபீரியஸ் சிறைப்பிடித்து அனுப்பிய யவனர் கப்பல் மேற்கு கரைக்கு வர ஒரு வாரம் ஆகும் என்பது டைபீரியஸிற்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அந்த கப்பலில் இருந்து தப்பினாலும் தன் கையிலிருந்து தப்பக்கூடாது என்பதற்காகவே டைபீரியஸும் சேர மன்னனுக்கு செய்தி அனுப்பியிருக்கின்றார். இருங்கோவேலின் வேண்டுகோளும் அத்தோடு சேர்ந்து கொண்டது. இதை கேட்ட இளம் சழியன் மெல்ல ஹிப்பாலஸிற்கு மட்டும் கேட்கும்படி நகைத்து,
ஹிப்பாலஸ், ஒரு தனி மனிதனை பிடிக்க எத்தனை அரசர்கள், எத்தனை கொள்ளைக்காரர்கள். உண்மையில் கொள்ளை தலைவன் நினைப்பது போல் என் மதிப்பு குறையவில்லை, உயர்ந்துதான் இருக்கிறது என்றான்.
படை தலைவனிடமிருந்து எழுந்த ஏளன சிரிப்பையும் வார்த்தைகளையும் கவனித்த ஹிப்பாலஸ் அத்தனை ஆபத்தான சூழ்நிலையிலும் ஹாசிய உணர்ச்சியை காட்டும் படை தலைவனுக்கு தான் எந்த விதத்திலும் சளைக்க கூடாது என்று,
கொள்ளைக்காரனுக்கு உங்கள் மதிப்பு தெரியாதே தவிர அடிமை வர்த்தகனுக்கு தெரியும் அல்லவா
என்று கேட்டு வைத்தான். அடிமை வர்த்தகனுக்கா? ஆச்சரியத்தோடு வினவினான் படைத்தலைவன்.
ஆம் படைத்தலைவரே, உங்கள் உடல் வாலிப்பையும் அழகையும் பார்த்தால் எவன நாட்டு அழகிகள் உங்களை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள் என்று அடிமை வர்த்தகன் சொல்லவில்லையா
என்று கேட்டு வறண்ட குரலில் சிறிது சிரிப்பையை முதிரவிட்டான் ஹிப்பாலஸ். தன்னை பற்றி பலர் பலவிதமாக போட்ட மதிப்பை எண்ணிய இளம் சொழியனும் இளநகை பூத்தான். ஆனாலும் திரும்ப பழைய கதைக்கு திரும்பி,
ஹிப்பாலஸ், என் பெயர் தமிழகத்தில் மேற்கு துறைமுகங்களில் நன்றாக பிரபலயமாகப்பட்டிருக்கிறது. நான் இருக்கும் வரை புகாரில் யவனர் அரசை நிறுவ முடியாது என்று நினைக்கும் டைபீரியஸ் என்னை யவனர் கப்பலில் ஏற்றினார். விஷம் வைத்துக் கொள்ள யவன மருத்துவனை ஏவினார். அதற்கும் தப்பினால் எப்படியும் என்னை ஒழித்துவிட வேண்டும் என்று உறுதியோடு சேரமானை கொண்டு மரக்கலம் தாங்கும் துறைமுகங்களில் பறையும் அறிவித்திருக்கின்றார். கொள்ளை தலைவன் பேச்சிலிருந்து பறையறிவித்துள்ள விஷயம் மட்டுமல்ல, அதில் டைபீரியஸிற்குள்ள அக்கறையும் துணிவாகிறது. இருங்கவுகளும் சேரமானும் கூட டைபீரியஸ் சொற்படி கேட்கின்றார்கள் என்பது புலனாகிறது. புகாரில் யவனர் பிடி வலுப்பட்டிருக்கும். நான் சீக்கிரம் நாடு திரும்ப வேண்டும். ஹிப்பாலஸ், என் நாடு வெளிநாட்டார் பிடியில் அகப்பட்டு தத்தளிக்கிறது. அந்த பிடி இருக்கும் முன்பு நான் திரும்பி ஆக வேண்டும், இல்லையால் என் இதயம் வெடித்துவிடும் என்று உணர்ச்சி ததும்பும் குரலில் பேசிய இளம் சழியன் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தான். பிறகு எதையோ நினைத்துக் கொண்டு, ஹிப்பாலஸ் என்று அழைத்தான்.
என்ன படை தலைவரே?
இந்த கப்பலுக்கு 30 துடுப்புகள் இருக்கின்றன. பார்வைக்கு கிரேக்கர்கள் கப்பல் போல் இருக்கின்றன.
ஆம் பிரபு, இது கிரேக்கர் கப்பல் தான். இந்த கொள்ளைக்காரன் பிடித்திருக்கின்றான்.
இதை இவன் எப்படி எகிப்தில் யவனர் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்வார்?
இந்த கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்ல இயலாது. போகவே சற்று விவரித்தே பதில் சொன்னான் ஹிப்பாலஸ்.
பிரபு, எகிப்தின் நிலையை இப்பொழுதுதானே விளக்கினேன். 3 பேரரசுகள் எழுந்து தாழ்ந்த நாடு எகிப்து. அங்கு இப்பொழுது எகிப்தியர், கிரேக்கர், ரோமர் அனைவரும் இருக்கின்றார்கள். முதன் முதலாக எகிப்தில் கிரேக்க அரசை நிறுவிய தாலேமேயின் பெயரால் நிர்மாணிக்கப்பட்ட தாலமே என்ற துறைமுகப்பட்டினத்திலும், அதற்கு மேலுள்ள பெரினிஸ் என்ற துறைமுகப்பட்டினத்திலும், அதற்கு கீழே 3,000 ஸ்டேடியா அளவில் உள்ள அடுலிஸ் என்ற துறைமுகப்பட்டினத்திலும் ரோமரும் கிரேக்கரும் கொண்ட யவனர்கள் பெருவாரியாக வசிக்கிறார்கள். அந்த பட்டினங்களுக்கு இந்த மரக்கலம் போக முடியாது. கொள்ளைக்காரர்கள் நம்ம எகிப்தில் செங்கடல் ஓரமாக உள்ள காட்டாஃபி வளைகுடா முனையில் உள்ள திருடர்களிடம் விற்று விடுவார்கள். சேஷ, நம்மை என்று சொல்கின்றேனே, நீங்கள் தான் தமிழகம் போகப் போகின்றீர்களே, என்னை விற்று விடுவார்கள்? திருடர்கள் எங்களை எகிப்து வர்த்தகரிடம் விற்பார்கள். அவர்கள் எங்களை அடுலிஸ், தாலமே முதலிய பட்டினங்களுக்கு கொண்டு போய் சேரிகளில் ஏலம் போடுவார்கள்
என்று சொல்லிக் கொண்டே போனவனை, இரு ஹிப்பாலஸ் என்று நிறுத்திய இளம் சழியன், கார்டாஃபி முனைக்கு செல்ல எத்தனை நாள் ஆகும் என்று வினவினான். எதற்காக அதை கேட்கின்றான் படை தலைவன் என்பதை அறியாமல் சிறிது குழம்பிய ஹிப்பாலஸ்,
காற்று இப்படியே இருந்தால் இன்னும் 15 நாட்கள் ஆகும் என்றான்.
15 நாட்கள் இருக்கின்றன, நல்லது நல்லது என்று சொல்லிக் கொண்ட இளம் சுழியன், ஹிப்பாலஸ், இந்த மரக்கலத்தில் அடிமை கப்பலில் இருந்து பெறப்பட்ட அடிமை வர்த்தகர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று வினவினான்.
திடசாலைகள் 50 பேர், அத்தனை பேரும் இரும்பு தலைகளில் பிணைக்கப்பட்டு கிடக்கின்றார்கள்
என்றான் ஹிப்பாலஸ். கொள்ளைக்காரர்கள் எத்தனை பேர்?
சுமார் 200 பேர்.
கீழே துடுப்பு தள்ளும் அடிமைகள்?
ஏற்கனவே இருப்பவர் 20 பேர், இப்பொழுது நாங்கள் 10 பேர், மொத்தம் 30.
இளம் சழியன் நீண்ட நேரம் ஏதோ யோசித்தான். அவன் கண்கள் மயக்கமுற்றவை போல் காணப்பட்டன. முகமும் புகாரில் மங்குவது போல் சிறிது மங்கியது. மீண்டும் சில வினாடிகளில் சுயநிலை அடைந்த இளம் சழியன், இரு இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொள்ளை தலைவன் அறையை நோக்கி விடுவிடுவென்று நடந்தான்.
வேண்டாம் படைத்தலைவரே வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம், நாம் எல்லோரும் கொல்லப்படுவோம்
என்று ஹிப்பாலஸ் கூவியதை காதில் சிறிதும் வாங்கிக் கொள்ளாமலே தலைவன் அறையை வேகமாக அடைந்த படை தலைவன் அறை கதவை நிதானமாக திறந்து உள்ளே நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான். அடுத்த வினாடி கொள்ளை தலைவன் அறையில் ஏதோ சத்தம் கேட்டதையும் அறை விளக்கு பட்டென்று அணைந்து விட்டதையும் கண்ட ஹிப்பாலஸ் அச்சத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டான். அணைந்த விளக்கு மீண்டும் ஏற்றப்படவே இல்லை. அறைக்குள் முதலில் எழுந்த சத்தமும் மெல்ல மெல்ல அடங்கிவிட்டது. ஹிப்பாலஸின் திகில் உச்சஸ்தாயிக்கு போய் கொண்டிருந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.